அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கவிஞர் மு. கீதா அவர்கள் எழுத்து சித்தர் பாலகுமாரனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் எழுத்து பணியையும் சிறப்பையும் பற்றி உங்களுடன் உரையாட வருகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒரு காலகட்டத்தில் நம் அறிவை வளர்த்து கொள்வதோடு இல்லாமல் இலக்கியங்கள், கதைகள், கவிதைகள் இது போன்ற நம்மளுடைய பொழுதுபோக்கு அம்சங்களோட நிறைய தகவல்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து புத்தக வாசிப்பு. அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, சிறிய எழுத்தாளர்கள் வரை இதை வந்து வெளிப்பாடு கொண்டு வருவதற்கு புத்தக வாசிப்பு வந்து நமக்கு மிக பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது, ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது. அதில் வந்து சிறந்து விளங்கியவர்கள் எத்தனையோ பேர், இலக்கியமாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் ஒவ்வொரு வகத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் தாங்க பாலகுமாரன். அவருடைய சொன்னாலே அனைவருக்கும் வந்து நம் வீட்டு ஒரு உறவு உள்ள ஒருத்தர் அப்படிங்கிற வகையில் வந்து நினைக்கக்கூடியவர். அவரோட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு வைரக்கல்லாக அமைந்தது. இப்போ இதோட வாசகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட பேர் நிறைய தங்களை அர்ப்பணித்துக்கூடிய அளவுக்கு வந்து இந்த நாவல்கள் உள்ளுக்குள்ளேயே பயணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்று வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் அவங்களோட பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இவரை பற்றிய பல தகவல்களையும் நாவலை பற்றிய விவரங்களையும், பாலகுமாரின் எழுத்துலகில் ஒரு ரசிகையும் கவிஞரும் ஆசிரியருமான ஒருத்தர் இதை பத்தி விரிவான வகையில விவரமா எடுத்துக்கூறாங்க, நம்ம கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரும் கவிஞருமான கீதாவின் வணக்கம். இன்று எழுத்து சித்தர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய பாலகுமாரன் அவர்களின் 76வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
எழுத்துலகில் கொடிக்கட்டி பறந்தவர்களில் ஒருவராக விளங்கியவர் எழுத்தாளர் பாலகுமாரன். அவருடைய எழுத்து நடைய வித்தியாசமான வகையில் இருக்கும். அவர் எழுதிய கவிதைகளும் நம் மனதுக்கு இதமாகவும் இருக்கும். அவரை பற்றிய பல தகவல்களை விரிவாக கூறுங்க மேடம்.
எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவரும் எழுத்து பரம்பரையின் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய பாலகுமாரன் அவர்களின் கவிதைகளும் கதைகளும் 70, 80, 90களின் தலைமுறை மக்களின் வாழ்வோடு பிணைந்து வாழ்ந்தவர் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள். அவர்களுடைய எழுத்து படிக்காத வாசிக்காத தலைமுறைகள் அரிது எனலாம். அக்காலத்தில் வாழ்க்கையின் பிணைப்பை, வாழ்வியலை கதை மூலமாக ரசனையோடு கற்றுத்தந்தவர் பாலகுமாரன். வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? பாலகுமாரனின் எழுத்துக்களை படியுங்கள். ஒரு தோழியின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமா? பயணிகள் கவனிக்கவும் நூலை படியுங்கள். அவரின் இரும்பு குதிரைகள் நூலில் ஒரு தொழிற்சாலையை நடத்துவது எப்படி என்பதை மிக அழகாக கூறியிருப்பார். அவர் மனதோடு பேசியவர், தன் வாழ்வையே திறந்த புத்தகமாக மக்களுக்கு காட்டியவர். அவரது மெர்க்குரி பூக்களை படித்து கரையோர முதலைகளை கரையோரம் ஒதுங்கினால் கடலோர குருவிகள் வந்து உங்கள் மீது அசைபோடும். கண்ணீர் துளியை துடைக்கக்கூடிய எழுத்து அவருடைய எழுத்து. அது நீங்கள் தோகத்தில் இருக்கும் பொழுது, துக்கத்தில் இருக்கும் பொழுது கை கொடுத்து தூக்கிவிடும். நீ மட்டுமல்ல, இந்த உலகமே பிரச்சனையில் சிக்கலில் இருந்து மீண்டு எழுந்துவிடும் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எழுத்து பாலகுமாரனின் எழுத்து. எனக்கு அவரின் எழுத்துகளில் பிடித்தமான ஒன்றாக இருப்பது உடையார் நாவல். 6 தொகுதிகளாக வந்த இந்த நாவலில் தஞ்சை பெரிய கோயில் எழுந்த விதம் பற்றி அவர் மிக அழகாக எழுதியிருப்பார். கரந்தட்டாங்குடியில் எப்படி மக்கள் வாழ்ந்துள்ளனர், தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி ஒவ்வொரு படிக்கல்லும் வைக்கப்பட்டது என்பதை அந்த உடையார் நாவலை படிப்பவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை மிக மிக நேசிக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கக்கூடிய எழுத்து அவருடைய எழுத்து. மனதின் உரசல்களை, விரிசல்களை ஒட்டு வைக்கும் எழுத்து அவருடைய எழுத்து. பாலகுமாரனை அறியாதவர்கள் இருக்க முடியாது. எழுத்தாளர்களில் மிகச்சிறந்தவரான பாலகுமாரன் ரசிகைகளில் நானும் ஒருவர். பாலகுமாரன் என்றாலே அவருக்கு அடிமையாக விடக்கூடிய தன்மை, வாசிப்பவர்களை உண்டாக்கிவிடக்கூடிய தன்மை உடையது அவருடைய எழுத்துகள். பாலகுமாரன் என்றால் குரு, பாலகுமாரன் என்றால் தந்தை, பாலகுமாரன் என்றால் நண்பன், பாலகுமாரன் என்றால் அண்ணன், பாலகுமாரன் என்றால் தம்பி என ஒரு பெண்ணின் எல்லா விதமான ஆணாகவும் பரிணமிக்கக்கூடிய தன்மை உடையவர் அவருடைய பாலகுமாரன் என்பதில் சிலாகித்து பேசுபவர்கள் அனைவரும் சொல்வர். பாலகுமாரனை வாசிக்காதவர்கள் இனியாவது அவரின் எழுத்துக்களை வாசியுங்கள். உங்கள் மனதின் சோகங்களை அவரின் எழுத்துக்களால் துடைத்துவிடும் தென்றலாக மாறுவதை உணர்வீர்கள். பாலகுமாரனின் எழுத்து அவரை எழுத்து சித்தராக்கியது. ஆசான் என்றும் பலராலும் அழைக்கப்படக்கூடிய திரு பாலகுமாரனால் எழுதப்பட்ட கதை தங்கச்சுருள். இந்த கதை மக்களுக்கு ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தாமல் தங்கள் கருத்தை எழுதக்கூடாது என்பதில் கவனமுடன் இருப்பவர். அவர் எப்படிப்பட்டவர்? பார்த்த விஷயங்களை, கேள்விப்பட்ட விஷயங்களை அப்படியே கண்முன் காட்சியாக எழுத்தின் மூலம் வடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர். இந்த உலக நிதர்சனத்தை அப்படியே தெளிவாக நமக்கு காட்டும் எழுத்து அவருடைய எழுத்து. அவருடைய நடையை படிக்கும் பொழுது பல இடங்களில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியிருப்பார். அப்படியாக இந்த கதையிலும் ஒரு காட்சி உண்டது. கல்யாண மண்டபத்தில் துவங்கும் இந்த கதை நாயகன் நாயகி இவர்களுக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு படு விமர்சனையாக அவர்களது திருமணம் நடைபெற்று கொண்டிருந்தது. எழுத்தாளர் அவர்கள் திருமணம் நடக்கும் இடத்தில் என்னவெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இருக்குமோ அதை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் இங்கு பதிவு செய்திருப்பார். சொந்தங்கள் மத்தியில் எப்படி கிண்டல் செய்வார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுத்திருப்பார். மண்டபத்தில் எல்லோரும் மாப்பிள்ளையை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் எங்கிருந்துதான் வருவார்களோ தெரியாது. யாராவது ஒருவர் வந்து மாப்பிள்ளையை பற்றி மணப்பெண்ணிடம் தாறுமாறாக கூறுவார்கள், அவனது நடவடிக்கை சரியில்லை என்று. இதையும் ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருப்பார். பின்பு சிறிதாக குழப்பம் ஏற்படும். மணப்பெண்ணுக்கு அதை அவள் எப்படி சரி செய்து கொள்கிறாள் என்பதை அழகாக கூறி தயாரிப்பார் எழுத்தாளர். அதாவது சிவகாமி தன் மாமியார் வீட்டுக்கு மறுவீடு செல்லும் சம்பிரதாயம் ஒன்று உண்டல்லவா, அங்கு சிவகாமியின் தாய் மற்றும் தந்தை இதை பற்றி மாப்பிள்ளை வீட்டாரிடம் கேட்க சிவகாமியின் மாமியார் பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த அம்மாளின் பெண் பிள்ளை நமது கனகசமாவரியிடம் தஞ்சாவூர் சித்திரம் பழக வந்தான். திடீரென்று ஒரு நாள் அந்த பெண்ணின் தாய் வந்து எங்களுக்கு உங்கள் பையனை கொடுங்கள் என்று கேட்டாள். நாங்கள் மறுத்துவிட்டதால் அவளுக்கு கோபம். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாள். கடைசியாக கனக சபாபதிக்கு தயவு செய்து இனி உங்கள் பெண் இங்கு வர வேண்டாம், நான் எந்தவித தப்பான நோக்கத்துடனும் அவளிடம் பழகவில்லை என்று திட்டவட்டமாக கூறிய பிறகு இங்கிருந்து கிளம்பினாள். பெண் திருமணம் முடிந்து மறுவீடு செல்லும் நிகழ்ச்சி. சிவகாமியின் மாமியார் பார்வதி அம்மாள் பெண் வீட்டாரிடம், ஆமாம் இப்போதுதான் சிவகாமி மறுவீடு போகிறா, திரும்பி சத்திரத்துக்கு வந்துடுவா என்று சொல்ல, கூட்டத்தில் மத்திய வயதில் உள்ள ஒரு பெண் உரக்க குரலிலும் கனக சபாபதியை பார்த்து இன்னைக்கே போட ஆரம்பிச்சிடுங்கள் என்று கூறினாள். கனக சபாபதி லேசாக திடுக்கிட்டான். ஏதோ வெண்டைக்காய் ஆபாசமாக இருக்கிறது என்று புருவம் சுருக்கினான். அதற்கு அந்த மத்திய வயது பெண் சொன்னால், அதற்கு அர்த்தம் அதுவல்ல, வேறொன்று என்று விளக்கி தோப்புக்கரணம் போடுறத சொன்னேன், அதுக்குள்ளேயும் மூஞ்சி போற போக்கை பார், வீட்டுக்கு போனவுடன் இன்னைக்கே தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிடுங்க என்று தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் போட்டுத்தானே ஆகணும் என்று கேலி செய்து பேசுவது அவருடைய நகைச்சுவையை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்திருப்பாள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் பெண்ணுக்கிடையே உள்ள அந்த கோபங்களை கட்டுப்படுத்தவும் தெளிவாக அந்த உறவை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தவும் அவருடைய எழுத்துக்கள் வழிகாட்டும். மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வருகிறார்கள். பெண்ணின் மாமியார் பெண்ணிடம் சொல்கிறார், உங்கள் அம்மா இங்கு வரப்போகிறார், உன்னுடைய அம்மா தான் நீங்கள் இங்கு இருக்க போற இடத்தை எல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். சிவகாமிக்கோ தாங்க முடியவில்லை, மறுபடியும் அம்மாவை சந்திக்க போகிறோம் என்று. பார்வதி அம்மாள் சொன்னபடியே சிவகாமியின் தாய் சாரதா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ஈடுபட்டு செய்து முடித்தாள். பார்வதி அம்மாளும் சாரதா அம்மாளும் இவர்கள் இருவரை முதலிரவு அறைக்கு அனுப்பினர். பெண்ணின் கையில் பால் பலகாரம் எல்லாம் கொடுத்து சம்பிரதாயம் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கதையின் வாயிலாக தெரியப்படுத்திருப்பார் எழுத்தாளர். அக்காலத்தில் ஒரு திருமண உறவு, முதல் உறவு, இரவு எப்படி இருந்தது என்பது அவருடைய எழுத்துக்களால் இந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இக்காலத்தில் உள்ள பெண்கள் அதை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு கணவனுடன் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை சடங்குகள் மூலமாக காட்டியிருப்பதை நாம் இதன் மூலம் உணரலாம். இவ்வாறாக ஒரு ஆண் பெண் உறவுகளுக்கிடையே உள்ள உணர்வுகளை, உரிமைகளை, அவர்களுக்குள்ள ஊடாடக்கூடிய பிரச்சனைகளை இந்த நூலின் மூலம் அழகாக எடுத்துக்காட்டியிருப்பார் பாலகுமாரன். பாலகுமாரன் காதல் என்பது காமத்தின் நாகரிகமான வெளிப்பாடு என்று கூறியிருப்பார். தன்னை அறிந்தவரே பிறரை குறை கூற மாட்டார் என்று அவருடைய எழுத்துக்கள் நமக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை ஆங்காங்கே உதித்து கொண்டே செல்லும். காமம் என்பது பிழையல்ல, காமம் என்பது காதலின் அடிப்படையான ஒன்று என்பதை அவர் எழுத்துக்கள் நமக்கு உணர்த்தும். எல்லோரும் உயிர் வாழ இங்கே பிழைக்க வேண்டியிருக்கிறது, பிழைக்க ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி செய்ய வேண்டிய பிழைப்பை கடவுள் வேலையாக நினைத்து கோபதாபங்களுக்கு இடமராது எது செய்தாலும் ஜனங்களுக்கு உதவியாக இரு. உதவி செய்ய உதவி செய்ய மனம் விசாலமாகும், இன்னும் உதவி செய்ய மனசு பரபரக்கும், கோபமும் துவேஷமும் மறந்து போகும், உன்னையே நீ நேசிக்க துவங்குவாய் என்ற அவரின் வார்த்தைகள் நம்மளை செதுக்கி நம்மை நல்ல மனிதனாக உருவாக்கும். நான் பாலகுமாரனின் ரசிகை என்பதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். மனிதனுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பது பொய். முழுமையாக ஒரு விஷயத்தை மனிதன் ஞாபகப்படுத்தி கொள்வதே இல்லை. ஒரு விஷயத்தினால் ஏற்பட்ட தகிப்பை உணர்வுகளை நெஞ்சில் பதித்து கொள்வதே இல்லை. மறதி அதிகம் இருக்கிற ஒரு பிராணியாகத்தான் மனிதன் உலா வருகிறான். தன் பாதிப்பை துக்கத்தை எளிதில் மறந்துவிட்டு மறுபடியும் அதே விஷயத்தில் ஈடுபடுகிறான் என்று அவர் வாழ்க்கையின் தத்துவங்களை கூறக்கூடியவராக பாலகுமாரன் இன்றும் இரவா வரம் பெற்று வாழ்ந்து வருகிறார் வாசகர்களின் மனதில். பாலகுமாரனின் பெண் மரியாதை மிகுந்தவள், மதிப்பு மிக்கவள், சுயமரியாதை மிக்கவள். அவர் பெண் பற்றி பெண் என்கின்ற மகத்தான சக்தியை கட்டி போட்டதன் மூலம் வாழ்க்கை தடம் மாறிவிட்டது. ஆனாலும் மனித குலத்திற்கு அழிவு நேரும்போதெல்லாம் பெண்ணினுடைய சக்திதான் காப்பாற்றும் என்பது உண்மை. ஏனெனில் வழிதாங்கும் சக்தியும் வாழ வேண்டும் என்ற ஆசையும் தன் குலத்தை தன் உயிரை ஈந்தாவது காக்க வேண்டும் என்ற எண்ணமும் பெண்ணுக்கு இன்னமும் இருக்கின்றன. ஆணுக்கு இவை குறைவு என்று பெண்ணை உயர்த்தி பேசியவர் பாலகுமாரன். பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எழுதியவர் பாலகுமாரன். பெண்ணின் மனதோடு பேசியவர் பாலகுமாரன். ஆணுக்கு பெண்ணின் மனதை அறிமுகப்படுத்தியவர் பாலகுமாரன். ஒரு பெண்ணின் எண்ணங்கள் செயல்கள் அனைத்திற்கும் என்னென்ன காரணங்கள் என்பதை பாலகுமாரின் எழுத்துக்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் அறிமுகம் செய்யக்கூடிய நாவல்கள் அவருடைய நாவல்களும். அதனால்தான் எழுத்து சித்தர் என்று அனைவராலும் போற்றப்படுகின்றார்.
பாலகுமாரனின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய தகவல்களையும் அவர் எழுதிய நூல்களை பற்றியும் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கூறிய தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இன்று பாலகுமாரனின் பிறந்த நாளில் அவரை பற்றியும் அவரது நாவல்களை பற்றியும் கேட்டறிந்த உங்களுக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுகை பண்பலை வானொலிக்கும் எனது சார்பாகவும் புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை எழுத்து சித்தர் பாலகுமாரனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் எழுத்து பணியையும் சிறப்பையும் பற்றி உரையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் சந்தப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கவிஞர் மு கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077959 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.